வணக்கம் கலைவன் அவர்களே.
வணக்கம். வணக்கம் ரேணுகா. வணக்கம்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற நளினி அவர்களது புத்தகத்தை நீங்கள் தொகுத்திருக்கின்றீர்கள். இந்த புத்தகம் வெளிவர முதல் இது நளினியின் சுயசரிதை என்பதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது சுயசரிதை என்பதை தாண்டி நளினி குற்றவாளி இல்லை என்பதை நிறுவும் வகையிலான தன்னிலை விளக்கங்களும் வழக்கு விசாரணை அம்சங்களும் என்று பல அம்சங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த புத்தகத்தை எந்த வகைக்குள் நீங்கள் அடக்குவீர்கள், அல்லது என்ன நோக்கில் இது எழுதப்பட்டிருக்கின்றது?
இது வந்து சரியான ஒரு கேள்வி. ஆனா நீங்க இதுல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த புத்தகம் வெளிவர போகிறது அப்படின்ற தகவல் வந்த உடனே, வெளிவந்த உடனே அந்தந்த ஊடகங்கள் அவர்களுக்கு ஏற்ற அந்த தலைப்பை போட்டு அப்படியான ஒரு செய்தியை வந்து அவர்கள் எழுதி கொண்டார்கள். இது வந்து சுயசரிதைன்னு ஒரு தரப்பு, இது வந்துட்டு தன்னிலை விளக்கம் அப்படின்ற ஒரு தரப்பு. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, இந்த ராஜீவ் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தன் தர அப்பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள், இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்ன, இதுல வந்துட்டு எப்படி நாங்கள் வந்து உள்ளிழுக்கப்பட்டோம், எப்படி நடந்தது, எப்படி முடிஞ்சது, இன்வெஸ்டிகேஷன் என்ன, தீர்ப்பு என்ன, தீர்ப்பில் இருந்த பிழைகள் என்ன, எங்கள் தரப்பு நியாயம் நீதி எப்படி மறுக்கப்பட்டது என்றது தான் அவங்க சொல்ல வர விஷயம். இதுல தொடக்கத்துல நளினி தான் வந்துட்டு A1, அதாவது முதல் குற்றவாளி. இதுல வந்துட்டு இந்த ராஜீவ் கொலை வழக்குல A1 அக்யூஸ்ட்னு இங்க சொல்லுவாங்க, முதன்மை குற்றவாளி. அப்ப இந்த தொடக்கம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜீவ் படுகொலை, முன்னாள் பிரதமர் ராஜீவ் படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுதான் இந்தியா வந்து அதை தடை செய்யுது, ஒரு விடுதலை போராட்டத்தை இயக்கத்தை வந்து தடை செய்யுது. அந்த தடையை வச்சுதான் உலகத்தில் பல்வேறு நாடுகள்லாம் அந்த இயக்கத்தை வந்து தடை செய்யுது. அதனால அதனுடைய செயல்பாடுகள் வந்துட்டு முடக்கப்படுது. ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் இந்த பட்டியல கொண்டுட்டு வராங்க. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா தேடி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜீவ் படுகொலை மர்மம் வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து முடிவுக்கு வராம தனியாக சிபிஐலே ஒரு பிரிவு MDMA என்ற தனி விசாரணை குழு வந்து போட்டு விசாரிச்சு இன்னும் பல தொடர்புகள் வந்து இதுல வெளிவராம இருக்குது, அதெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய உத்தரவின் பேரில் மத்திய புலனாய்வு துறையிலேயே வந்து ஒரு தனி பிரிவு வச்சுட்டு இன்று வரை அது விசாரணையில் இருக்கிறது. அப்படி என்றால் அதுல இருந்து விசாரிக்க வேண்டிய பல பகுதிகள் ஒன்றும் அப்படியே இருக்கும்போது 2010 வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற சீமானாக வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார், வெள்ளூர் சிறைச்சாலையில் அவரை சந்திக்க போறப்பதான் அங்க இருக்கக்கூடியவங்க முத முத சந்திக்கிற அந்த முருகன், ராபர்ட் பயாஸ், சாந்தன், பேரறிவாளன், ஜெயக்குமார் இவங்க எல்லாருமே அங்க சந்திக்கிறேன். அப்பதான் முருகன் கிட்ட வந்து நான் அந்த விஷயத்த கேட்கறேன், முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய நளினி அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிரியங்கா வந்து 2008 சந்திச்சு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த இதெல்லாம் வந்து தெரியுது, இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும், ஏன் பேச மாட்டிருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்றப்ப, இல்லைன்னா பேசலாம், எழுதக்கூடிய அந்த வாய்ப்பும் காலமும் சரியா கூடி வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப சரி செய்யலாமே அப்படின்னு தான். அந்த வழக்கு சம்பந்தமாக இவர்கள் எல்லாம் யார், எப்படி இந்த வழக்குக்குள்ளார வந்தாங்க, எப்படி இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க, தீர்ப்பு என்ன வருது, அந்த தீர்ப்புல கூட எவ்வளவு முரண்பாடு என்ற விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்துக்கு இன்ன தேதி வரைக்கும் தெரியல. இந்த தேதி வரைக்கும் முழுமையான ஒரு விஷயம், ஒரு தரப்பு செய்திகளை மட்டும்தான், அரசு தரப்பு செய்திகள், அரசு வழக்கறிஞர்கள் தரப்பு செய்திகள், அரசு காவல்துறை தரப்பு செய்திகள் மட்டும்தான் இந்த சமூகம் வந்து உள்வாங்கிக்கிட்டு இருக்கு. இவர்கள் தரப்பு வந்துட்டு ஒரு செய்தி கூட இது வரைக்கும் முழுதுமா வெளியே வரல. அப்ப அதெல்லாம் கொண்டுட்டு வரணும்னு பேசுறப்பதான் சரின்னு வராரு. இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வர அந்த வேலையை வந்துட்டு அதுல இருந்துதான் நாங்க தொடங்குறோம், படிப்படியா தொடங்கி சந்திச்சு அங்க வந்து குறிப்புகள், பேனா, நோட்டு இதெல்லாம் வந்து வச்சுக்க முடியாது சிறைச்சாலைக்குள்ளார, சந்திக்க போற நாங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் காதுல வந்து வாங்கிட்டு வெளியில வந்து கார்ல உட்காந்த உடனே அது எல்லாத்தையும் அது குறிப்புகளா நான் வந்து நோட்ல எழுதி எழுதி இப்படி வந்து கொண்டு வந்தது. மற்ற தடிகள் வந்து அவங்க மூலமா வந்த தகவல்கள், அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள், நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்த மறுக்கப்பட்ட தீர்ப்பு எங்களுக்கு அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்த ஒரு 1000 பக்கத்துக்கு வந்து ஆவணங்களோட வந்து மறுத்து எங்களுக்கான நீதிகள் இப்படியெல்லாம் மறுக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்ன அந்த விஷயம் கோப்புகள் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுதான் இதை கொண்டு வரேன். இது வந்து சுயசரிதை என்பதை விட தன்னிலை விளக்கம் என்பதை விட இந்த ராஜீவ் படுகொலையில் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது, அந்த விசாரணையில் இந்த தீர்ப்பில் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் நளினி என்ற அந்த முதன்மை குற்றவாளி மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பின்னணி தான் இதுக்குள்ள இருக்குது. ஒழி அது தனிப்பட்ட ஒரு நபருடைய சுயசரிதை என்பதோ இல்ல அந்த வழக்கில் இருக்கக்கூடிய தன்னிலை விளக்கம் தான் பாதித்த தன்னிலை விளக்கம் என்பதோ இல்லை, ஒரு இனம் அழிக்கப்பட்டதனுடைய பின்னணியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம், இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தின் பின்னணியில் தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம்.
சரி, நளினி வாய் மூலமாக சொன்ன தகவல்களையும் வழக்கு ஆவணங்களையும் வைத்து இந்த நூலை தொகுத்திருப்பதாக சொன்னீர்கள். வாய் மூலமாக சொன்ன தகவல்களை வைத்து ஒரு பெண் தரப்பில் இருந்து கொண்டு, அதாவது நீங்கள் நளினியாக இருந்து கொண்டு அவர் பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் வர்ணித்திருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியப்பட்டது உங்களுக்கு? அத்தோடு நளினி வாய் மூலமாக சொன்ன தகவல்களை வைத்துத்தான் நீங்கள் இதை எழுதியிருந்தீர்கள் என்றால் இதில் புனைவு அல்லது மிகைப்படுத்தல்களும் கலக்கப்பட்டதா?
இல்ல இல்ல இல்ல, நாங்க இங்க வந்துட்டு 91 அந்த படுகொலை நடந்த சம்பவத்துல இருந்து இந்த சென்னையிலதான் இருக்கிறேன். அது சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா நான் ஊடகத்துக்கு வந்ததுல இருந்துட்டு இந்த சம்பவங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல ஒவ்வொருத்தருக்குமான பின்னணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வழக்கு ஆவணங்கள் அடிப்படையில வரக்கூடிய தகவல்கள் வந்து வேறு, இருக்கக்கூடிய உண்மை தகவல்கள் வந்து வேறு. இந்த தேடல் ஒரு சக பத்திரிகையாளனுக்கு உண்டான கடமையோட தான் அதை நான் தொடங்குறேன். அப்ப இந்த வெளியே கொண்டுட்டு வரப்ப இதுல புனைவுகளோ கற்பனைகளோ ஒரு துளி அளவும் இருக்கக்கூடாது என்பது தான் ஒரு உயரிய எண்ணமாக நாங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே உள்வாங்குறோம். உள்வாங்கி அதை அவங்க சொன்னா மொத்தம் ரெண்டு விதத்துல அதை வந்து எழுதுறேன். முதன் முறையா ஒரு பகுதி எழுதி முடிக்கிறப்ப இது வந்துட்டு ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் தான் இந்த புத்தகத்தை படிச்சு உள்நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணை பல சீமானவங்களாம் கருத்து சொல்றாங்க. புகழேந்தி தங்கராஜ் இயக்குனர் இவங்கெல்லாம் வந்துட்டு நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒருவர் தான் வந்து இதை வந்து புரிஞ்சுட்டு உள்ள போக முடியும்னு சொல்றப்பதான் அதை மாத்திரம் அந்த எழுத்து நடைய வந்து ஒரு சாமானியன் அந்த புத்தகம் அவன் கையில கிடைச்சா விரைவாக உள்ள நுழைஞ்சு வெளியே வரணும், அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதை நளினி அவர்களாவே அந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொண்டுட்டு வரேன். அதனால அவருடைய அந்த வலியும் வேதனையும் ஓரளவு குறைத்துதான் நான் எழுதியிருப்பேனே ஒழிய மிகைப்படுத்தி எல்லாம் எதுவுமே எழுதினேன். அவங்க பட்ட வேதனையும் வலியையும் விட இதுல குறைவா வேணா இருக்கலாம். அது அவங்க கடை இறுதியாக படிச்சுட்டு அணிந்துரைக்காக அந்த புத்தகம் அவங்க கிட்ட போனப்ப ஒரு 4-5 நாட்கள் வந்துட்டு ரொம்பவும் மனம் வந்து எனக்கு பதட்டமா இருந்தது. அதை நம்ப முடியல, என்னால இது வந்து நாங்க எழுதுன மாதிரி தோணல. நிறைய பின்னாடியே வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்து பதுங்கி பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நபர் வந்து அப்படி விவரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுததாக நளினி அவர்களை நேரில் சந்தித்த முருகன் வந்து என்கிட்ட நான் அவரை சந்தித்தப்ப சொன்னாரு. அதாவது இது வந்துட்டு கற்பனை இதுல சேர்ந்திருக்குது என்பதற்கும் இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா இதுல வந்து நான் கொண்டுட்டு வர அந்த இதுல எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் இருக்கும் அப்படின்றத நாங்க நானும் என்னுடன் இருக்கக்கூடிய நபர்களும் புரிஞ்சுதான் இதுக்குள்ள நான் இறங்கிக்கிறேன். இதை வந்து மிக பெரும் ஒரு நிறுவனமாக இந்திய அரசனுடைய இந்த மக்களுடைய நம்பிக்கையை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வு துறைக்கு எதிராக எழுதக்கூடிய அந்த புத்தகம், இதுல ஆவண சருக்கள் எதனா இருந்ததுனாவோ, பிழை இருந்ததுனாவோ, கற்பனாவாதம் இருந்ததுனாவோ, இல்ல வந்துட்டு மிகைப்படுத்தி எழுதியிருந்தாவோ, இது எந்த அளவுக்கு எங்களை பாதிக்கும் குறிப்பாக என்னை பாதிக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறேன். புத்தகம் எழுதி ஏதாவது பேர் எடுக்கணும்னாக்க இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய சில்க் சுமிதாவுடைய மரணங்கள் வந்து மர்மம் என்ன அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டாலும் பரபரப்பு இதை விட 10 மடங்கு விட்டுட்டு போயிடும். ஆனா வந்து இனம் ஒரு இனம் நசுக்கப்பட்டது அழிக்கப்பட்டதுடைய பின்னணி வேறு இங்கேதான் இருக்கிறது என்ற தேடலை நோக்கி வந்து போகக்கூடிய புத்தகம் இது. அப்ப இதுல வந்து மிகைப்படுத்துறதும் கற்பனையும் வந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு இருந்தா என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், என்ன விதமான நடவடிக்கைகள் நம்ம மேலப்பா, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி தவறான தகவல் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்திருக்கு. 4 மாதங்கள் கடந்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி வேலுசாமி அவருடைய புத்தகமும் 2012 வந்திருக்கிறது. இதுவரை அதுக்கு ஒரு மறுப்பு, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இன்றும் இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், டெல்லியிலையும் சென்னையிலையும். இப்படியா தவறான ஒரு தகவல்களை இதுல கொடுத்துருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் மறுப்பு கூறல. தடுத்து இருக்கலாம், தடுத்து வழக்கு கொண்டுட்டு போயிருக்கலாம், அது எதுவும் வரல.
அதே நேரம் இந்த புத்தகம் வெளிவந்த பின்னர் ஏதாவது சிக்கல்கள் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறீர்களா?
இல்ல, அப்படி எல்லாம் நான் எதுவும் நானா வந்து மிகைப்படுத்தி சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. இது வரைக்கும் என்னுடைய பணியில அப்படியான மிரட்டல்கள் வந்தது போனது இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது. சில இதுல வந்துட்டு சில தரப்பு இங்க இருக்கக்கூடிய சில தரப்புகளே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மன உளைச்சல். மற்றபடி மிரட்டல் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதுக்குள்ளார வந்து ஒரு ஒரு இந்த புத்தகத்தின் உள்ளாக வாசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது வேற காரணங்களுக்காக ஒரு சில முரண்பாடுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு, அதை நான் வெளியில சொல்ல விரும்பல. அந்த பின்னணியில ஒரு சின்ன மன கசப்பு எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதானே ஒழிய சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து, உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து, இல்ல மற்ற நிறுவனங்கள்ல இருந்து, புலனாய்வுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து, இல்ல இந்திய அரசிடமிருந்து இப்படியான மிரட்டல் அப்படின்னு எனக்கு வந்தது இல்லை. நானும் அந்த மாதிரியான அப்படி ஒரு பத்திரிக்கை அந்த ஜேர்னலிசத்துல நான் வரல. இது வரைக்கும் எனக்கு மனசரியா எதையுமே ஒரு நேர்மையா தான் எதிர்கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி எனக்கு மிரட்டல் வந்தது, சித்தர்கள் வந்ததுன்னு இல்லை, இனிமேல் வரலாம், வராம இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படியான இதை படிச்சா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, உயர்ந்த தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. மிக பெரும் ஒரு இடத்த நீங்க தொட்டு இருக்கிறீங்க, இது ஒரு சிக்கல் வரலாம், கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த புத்தகம் எழுதுனதுல ஒரு பார்வை வந்து இவரை வச்சுக்கிட்டோம்னா வேலையில வந்துட்டு நமக்கு சிக்கல் இருக்குமோ, மத்திய அரசனுடைய அந்த நெருக்கடி எதுவுமே இருக்குமோ அப்படின்னு மற்ற இதழியல் துறை நிறுவனங்கள் வந்து ஒரு அச்சத்துல இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல அது கூட.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ராஜீவ் கொலை, மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பும் என்ற நூலை தொகுத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள். இந்த புத்தகம் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் அப்படி என்றால், இது நளினி தரப்பு நியாயங்களை மட்டும் சொல்வதால் இதுதான் உண்மை என்று அப்படி நம்புவது என்று சொல்லப்படுகின்றது. அத்துடன் நளினி இந்த கொலையை செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக மட்டும் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமாகத்தான் இதை பார்க்கலாம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, பத்திரிகையாளர் நாம ஒரு தரப்புடைய கருத்தை கொண்டு வரப்ப அவர்களுடைய விஷயமாக மட்டுமே அதுல வந்து கொண்டுட்டு வரணும். என்னுடைய கருத்து திணிப்பு அதுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அது வந்து நளினியோட புத்தகம், நளினி பேசுகின்ற புத்தகம். அந்த கண்ணீரும் வலியும் வேதனையும் நளினியுடையது, அதுல வந்து நமக்கு பங்கு இல்லை. அதை அப்படி கொடுக்க வேண்டிய கடமை மட்டுமே நமக்கு. ஆனா இன்னொன்னு இதுல நீங்க பாக்கணும், இதுல வந்துட்டு எந்த விதத்துல வந்து அவங்க சொன்னதுல முரண்பாடு இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க பாக்கணும். அதுல அவங்க எனக்கு சம்பந்தம் இல்லைன்றவங்க சொல்றது எந்த விதத்துல சொல்ல வராங்கிறத தொடக்கத்துல நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். 1991 முன்பு வரை தமிழ்நாட்டில் அனைத்து போராளி இயக்கங்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அப்ப எந்த ஒரு போராளி இயக்கம் வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளவு அன்போடு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வாங்க. இப்படிதான் எல்லாமே இருந்தாங்க. அப்படித்தான் நாங்களும் எங்க குடும்பமும் இருந்துச்சுன்னு தான் அங்க நளினி தொடங்குறாங்க. அங்கிருந்தே இங்க கவனிக்கிறோம். அப்ப அங்க வந்திருந்த அந்த சிவராசனம் இல்ல இதுல சம்பந்தப்பட்டதாக சொல்ற வந்த முதுகுனோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரியான சூழ்நிலையோட தான் இங்க இருக்கிறாங்க. சிவராசன் இதை செய்திருக்கிறாரு, நாங்க மறுக்கல. ஆனா அந்த சிவராசன் செய்ததுக்கான பின்னணி என்ன ஏதுன்னு நீங்க அதை விசாரிக்காம அதை நோக்கி போகாம இதுல விசாரிக்க வேண்டிய கட்டம் நிறைய இருக்கிறது அப்படின்னு மத்திய அரசால் போடப்பட்ட ஜெயின் கமிஷன் வந்துட்டு சொல்லுது, தனிநபர் சொல்லல. அப்ப இதெல்லாம் நீங்க பாக்கணும். இது எல்லாமே விசாரிக்காம இவர்கள் நளினி என்னடா, நாங்க வந்து அவங்க கூட எல்லாம் இருந்தோம், நான் வந்து உங்ககிட்ட வரேன், ஆஸ்திரேலியா வரேன், எனக்கு வேற ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வரேன், ரேணுகா அவர்கள் வந்து நீங்க சக பத்திரிகையாளர் இருந்த முறையில நீங்க என்ன வரவேற்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, அங்க நான் ஏதோ ஒரு திட்டத்தோட வந்து நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு வரப்ப உங்களை வந்து காவல்துறை பிடிக்குது, அப்ப நீங்களும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படுறீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு இதுல என்ன நீங்க செய்த ஒரே விஷயம், ஏகலைவன் ஒரு பத்திரிகையாளர் நண்பன்ற முறையில் இங்க வந்தாரு, அவரோட நான் 2-3 இடங்களை போய் சுத்தி பார்த்துட்டு காமிச்சிட்டு வந்தது மட்டும்தான் நீங்க செய்த குற்றம். அதே அடிப்படையில தான் இங்க நடந்திருக்கு. நளினி தான் வாயாலவே அதை சொல்லல, அந்த வாக்குமூலத்தை வாங்கின அந்த வாக்குமூலத்தினுடைய ஆவணங்கள் அடிப்படையிலையும் விசாரணை அடிப்படையிலையும் குறுக்கு விசாரணை அடிப்படையிலையும் தீர்ப்பு கொடுத்த அந்த பின்னணி இந்த ஆவணங்களை வைத்து கொண்டுதான் ஒன்னொன்னு அதுல வந்து நளினி வந்து மறுத்து இருக்கிறாங்க. நாங்களா வந்து மறுத்தோம்னா கூட அது தவறுன்னு சொல்லுவோம் இந்த சமூகம். இந்த ஆவணங்கள் அடிப்படையில நீங்க என்னென்னலாம் எழுதியிருக்கீங்க ஆவணங்களை, அந்த ஆவணங்களை எழுதுறதுல எவ்வளவு முரண்பாடு எவ்வளவு தவறு, அப்ப இதெல்லாம் வந்துட்டு உண்மையா போய்யாரு. நாங்க வந்து அப்பாவிகளாக தான் அதுல பாதிக்கப்பட்டோம் தான் சொல்ல வராங்க. அவங்க எங்களுக்கு ஒரு திட்டம் தெரிஞ்சிருந்தா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்க மாட்டோம்ன்றது அவங்களுடைய ஒரு வரி அந்த தகவல். அதை இந்த சமூகம் புரிஞ்சிக்கணும் அப்படின்றத அதை கொண்டுட்டு வந்தோம். 26 கடந்து விட்டது. இதுக்கு மேலேயும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது தகவல் இருக்கிற தகவல் என்ன உண்மை என்னன்றத நான் சொல்லணும். எங்களுக்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டே வந்தது. அதனால் நான் அந்த புத்தகத்தின் வாயிலாக என் சந்தர்ப்பத்தை சமூகத்துக்கு வைக்கின்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்ததாக, நீங்கள் பத்திரிகையாளர் என்பதால் இந்த கேள்வி, பொதுவாகவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் மீது விடுதலை புலி ஆதரவாளர்கள் என்ற முத்திரை தானாகவே வந்துவிடுவதுண்டு. அந்த வகையில் உங்கள் மீதும் இந்த முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? பத்திரிகையாளரான உங்களுக்கு அப்படியான ஒரு முத்திரை இருப்பதால் நீங்கள் எழுதியவற்றுக்கு நியாயமாக அல்லது தார்மீகமாக கிடைக்க வேண்டிய ஆதரவு அல்லது அதன் மீதான பார்வை அடிபட்டு போய்விடுகிறதே.
இது வந்து எப்பன்னு தெரியல. இப்ப இங்க வந்துட்டு இந்த புத்தகம் நளினியோட புத்தகத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு பேர் வந்து எனக்கு நான் போக முடியாத அந்த காலகட்டத்துல 2-3 தம்பிகள் இந்த தகவலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அவருடைய நளினி அவர்களுடைய வழக்கறிஞருடைய ஒத்துழைப்பு, புகழேந்தி வழக்கறிஞருடைய ஒத்துழைப்பு இதுல ஒரு பகுதி இருக்கு. பெரும் உழைப்பை வந்துட்டு வந்து சேர்த்துதான் இந்த புத்தகம் கொண்டுட்டு வரன்றப்ப இதுக்கு வந்து ஒரு சிக்கல் வரும். இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய சிக்கல் வரும். குறிப்பா வந்துட்டு என்னன்னா இவருக்கு இந்த முத்திரை நீங்க சொன்ன மாதிரி விடுதலை புலிகள் முத்திரை உடனே இங்க வந்துடும். இன்னைக்கு நாங்க எவ்வளவு நிலையில நெருக்கடியில இருக்கிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் என்ன நெருங்கி இருக்கிற சில பேருக்கு தெரியும். ஆனா என்னன்னா ஒரு விடுதலை புலியினுடைய நண்பர் இவரு இந்த புத்தகம் எழுதியதோடு சரி முருகன் அவங்க தரப்புல ஒரு ஆளை வச்சு இதை வந்து வெளியே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன வரும் எனக்கு பேருன்னா விடுதலை புலிகள் ஏதோ வெளியில எங்கேயோ பதுங்கி இருந்துட்டு அவங்க பணம் கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்ற பேரு நிறைய கதைகள் கட்டப்பட்டது. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனா எந்த விதத்திலாவது தகவல் இந்த சமூகத்துக்கு போய் சேர்ந்து ஒரு ஒத்த நோக்கம் தான். என்ன மாதிரி இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த விஷயங்களை தொடுவதற்காக வேண்டிய ஒரு முத்திரை குத்தி தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம சமூகமும் என்ன பண்ணோம், உடனே நம்ம சமூகம் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு வருதுன்றப்ப இந்த மாதிரியான ஆட்கள் நமக்காக குரல் கொடுத்தாங்க, நமக்காக பல விஷயங்கள் செய்திருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று இந்த குழந்தைந்த தமிழ் சமூகமோ இல்லை இந்த சமூகமோ ஏதாவது தேடலை என்னைக்காவது அந்த தேடல் அடிப்படையில் ஒரு கருத்து ஒரு மனசுல வச்சுட்டு இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு இருக்கிறாங்களா இல்ல தேடி இருக்காங்களா அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்களா எதையுமே தெரிஞ்சுக்கிறது இங்க இருக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க. ஆனா வெளியில இருக்கிற நம் சமூகமும் வந்துட்டு புறக்கணிச்சே வச்சுட்டு இருக்கின்ற வேதனை வந்து எங்களை மாதிரி இதுல இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. சமீபத்துல கூட நாங்க எல்லாம் ஒன்னா சந்திச்சு பேசிக்கிறப்ப ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல 2009 அந்த காலகட்டத்துல நிறைய தகவல்களை வந்துட்டு ஏகலன் என்கிற நான் கொண்டு வந்துட்டு அந்த புலம்பெயர்ந்த ஊடகத்துக்கு இங்கிருந்து நான் நிறைய தகவல் கொடுத்துருக்கோங்க எல்லாருமே மறுக்கிற செய்தாங்க செய்தோம் நாங்க எல்லாருமே சொல்றாங்க இங்க. ஆனா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து அது என்ன சொல்றது எதுவும் இல்லாம நிக்கிறாங்க. அந்த ஒரு வலுவான ஊடக பின்னணியில ஊடகத்துல போய் இருக்கணும் வேலை செய்யணும் அப்படின்றப்ப அங்க ஒரு கேள்விக்குறி வருது. இவர் வந்தாருன்னா புலிகள் பத்தி என்ன சொல்லுவாரு, இவர் வந்தாருன்னா அதை பத்தி எழுதுவாரு, இவர் வந்தாருன்னா ஈழத்தை பத்தி எழுதுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த புறக்கணிப்பு வந்து இருக்குது. வெளியில வந்து கை குலுக்கிட்டாலும் வாங்க தோழர் சொன்னாலும் உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ வந்து நாங்கெல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் சோர்ந்து போகலை. இது இப்போ இந்த ஒரு புத்தகம் மட்டும் நான் கொண்டுட்டு வரல. நான் இதுக்கு முன்னாடி 2012 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு ரொம்பவும் உயர்ந்த ஒரு விசாரணை மையத்தை வச்சிருக்கிற இந்த ராஜீவ் படுகொலை தூக்கு கைட்டு மிக அந்த ஜெயின் கமிஷனுடைய பின்னணியில திருச்சி வேலுசாமி அவர்களுடைய பேசின அந்த புத்தகம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முள்ளிவாய்க்கால் முடிவெல்லாம் இனி என்ன செய்யலாம்னு அந்த ஒரு புத்தகத்தை கொண்டு வரேன். 2010 முதலாம் ஆண்டு நினைவு நாள் வந்து தொடங்குது. இங்கே எல்லாம் பார்க்குறோம். ஒரு ஊடகம் கூட அதை பத்தி ஒரு தலைப்புக்கு ஒரு செய்தியோ ஒரு கட்டுரையோ ஒரு நிகழ்ச்சியோ எதுவுமே செய்யல, அறிவிப்பும் வரல. அப்பதான் நான் இருந்த அந்த குமுதம் இணையதளத்துல அந்த இணைய தொலைக்காட்சி கிட்ட நிபுணர்கிட்ட நான் வந்து அனுமதி கேட்கறேன். கிழக்கு சிக்கல் வந்தா நீங்க தான் பாத்துக்கணுன்ற நிபந்தனையோட அது வந்து பொறுப்பு ஒப்படைக்கிறப்ப அதை எடுத்துக்கிறேன். அந்த தலைப்பை போட்டு விளம்பரப்படுத்திட்டு தினம் ஒரு அரசியல் தலைவர்களை வந்து போட்டு நிகழ்ச்சி நடத்தின 19 May 1 19 வரைக்கும் அதை வந்துட்டு புத்தகமா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு 11 ஒரு 4-5 ஒரு ஒரு மே மாதத்திலயும் அதை கொண்டு வரணும்ன்றப்ப ஒரு ஒரு சின்ன ஒத்துழைப்பு இங்கிருந்து யாருக்கிட்டையும் இல்லை. அப்படியே வெறுத்து வெறுத்து வச்சுட்டு இருந்ததுதான். அப்புறம் கடைசியா வந்துட்டு நான் குமுதத்தை விட்டு விலகி வந்த உடனே சரி இப்போ ஒரு நேரம் இருக்குது எழுதி வைப்போன்னு எழுதி வச்சிருந்தப்ப கடைசியா நான் ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். அந்த இடத்த வந்து விட்டுட்டு தான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். ஆனா அந்த புலமேந்த சமூகம் அந்த புத்தகத்தை எப்படி வெளியே எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியா, பெரிய அவநம்பிக்கை இருக்கு. யாருக்காக அதை கொண்டு வந்தோமோ அது அவங்களே நிறைய முரண்பாடு வச்சுக்கிட்டு நீங்க அந்த இயக்கத்தோட ஒரு கடிதம் அணிந்துரை கடிதம் வச்சிருக்கீங்க, அதனால நாங்க வரல, நீங்க இதை எடுத்தீங்கன்னா நாங்க வரோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதை சொல்லி இதுக்குள்ளார ஒரு அரசியல் இருந்தப்ப பெரிய அளவுல மன வேதனையிட்டு அந்த புத்தகத்தை அதோட தூக்கி வச்சுட்டேன். அதில் ஒரு பெரிய எனக்கு பின்னடைவு வந்தது. ஆனாலும் சோர்ந்து போகாம தான் இந்த நளினி என்ற புத்தகத்தை கொண்டுட்டு வரேன். தொடர்ந்து செயல்படுவோம். ஒரு நம்பிக்கை வந்து உங்களை மாதிரி போன்ற ஒரு சில பேராவது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அழைச்சி இதை பற்றி கேட்குறீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. மற்றபடி இது வந்து சிக்கல் வரும் எதிர்கொள்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு எல்லா விதத்திலும் சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதுக்குள்ளே நிற்கிறோம்.
இன்னும் ஒரு கேள்வி, அப்படி என்றால் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது நிறைய சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் வெளிவந்த பின்னர் இந்த சம்பவத்தையும் அதில் சேர்த்திருக்கலாமே, இதை தவற விட்டு விட்டேனே, அப்படி என்று நினைத்த ஏதாவது சம்பவங்கள் இருக்கிறதா, அல்லது வேண்டுமென்றே நீங்கள் தவிர்த்த சம்பவம் ஏதாவது இருக்கிறதா?
இல்ல, அப்படி எதுவும் ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட காலமா ஒரு 6 முயற்சி, இறுதியாக ஒரு 7-8 ஏன்னா 600 கிட்டத்தட்ட 1000 அதை எழுதணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப சில சம்பவங்கள் திரும்ப வந்து ரிப்பீட் வந்தது, அதெல்லாம் வந்துட்டு குறைச்சி ஒரு 600 உங்கள்கிட்ட புத்தகமாக இருக்கு. அப்படி தவறு விட்ட மாதிரி இல்லை, அவங்க என்ன சொன்னாங்களோ அது வந்திருக்குது. ஒரே ஒரு முயற்சி மட்டும் வந்துட்டு உள்ள வந்து அந்த சாப்பாட்டில் ஏதோ சில மாத்திரைகளை கலந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி நடந்து அது முறைப்படி அதிகாரிகிட்ட மனு போட்டு அதுக்கான விசாரணை நடந்ததுன்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு சின்ன சம்பவம் மட்டும்தான் விடுபட்டு இருந்தது. அது வந்து மேடையில பேசுறப்ப அவங்க தரப்புல வந்து பேசினாங்க, வழக்கறிஞர் வந்து இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்தது அப்படின்றத சொன்னாங்க. ஆனா அதை தாண்டி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தொட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னதை வந்து எதுவுமே தவற விடல. இது விட்டுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒண்ணும் தோணல. ஆனா அந்த எழுதுற அந்த காலகட்டங்கள்ல அந்த நிகழ்ச்சி வந்து பேசுற சில என்ன கவனிச்சுக்கிட்டு எனக்கு இதுல ஒத்துழைப்பாக இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி திருப்தி வேலுசாமி, அவரு நாம் தமிழர் சீமான் இயக்குநர் புகையஞ்சி தங்கராஜ், இவங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சில பேருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு நான் வேலையை செய்யறேன்றது தெரியும், மற்றபடி இதை ரகசியமா தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஆளாம, ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு. சில காட்சி சில விஷயங்களெல்லாம் எழுதுறப்ப நடுசாமத்துல என்ன மீறி நான் கதறி எழுதுறதெல்லாம் நடந்திருக்கு, அது என்னமே தெரியல.
அடுத்த கட்டமாக ஏதாவது புத்தகத்தை எழுதுகின்ற அல்லது தொகுக்கின்ற பணியில் இறங்கி விட்டீர்களா?
இல்ல, அது என்ன இருக்கு ஆனா தெரியல, அது ஏதோ மனசு ரொம்ப மறுத்து போச்சு. திரும்ப திரும்பவும் நிறைய வழி சுமக்க முடியல. இருக்கு, இதுல இன்னும் வெளியே வர வேண்டிய குரல்கள் இருக்குது. ஆனா தெரியல யாரிடமிருந்து எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்ல, ஒரு ஆறுதலும் இல்லாதப்ப நாம மட்டும் அதுல போயிட்டு இருக்குது. தெரியல எனக்கு எப்படி நிக்க போறோம்னு ஒண்ணு தெரியல. ஆனா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, வெளியில கொண்டுட்டு வரணும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. இங்க இருக்கிறவங்களை வந்து உங்களுக்கு அந்த அந்த பாதை வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்க அங்கங்க பட்டுப்பட்டு அதுக்காக வெளியே கொண்டுட்டு வர வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி எந்த விதத்திலையும் இல்லை. இப்போ அடுத்த புத்தகம் கொண்டு வரணும்னா அதுக்கான பொருளாதாரம் நான் எங்க போறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான தகவல் தேடுறதுக்கு நான் அலையணுமே, அதுக்கான இது எங்க போறது இருக்கு. இப்போ எனக்குன்னு குடும்பம் இருக்கு, அதை நான் பார்க்கணும். இப்போ பல விஷயங்கள்ல ஆசை மன நிறைய இருக்கு, ஆனா எதுவும் வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் இயங்கிக் கொண்டு இருப்போம், செயல்படுவோம். என்னை போன்ற பல பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் அவங்க அப்படித்தான் இருக்கிறோம். யாரும் சோர்ந்து போகல, செயல்படுவோம். இன்று இல்லைன்னா கூட நாளை அந்த புத்தகம் வரும், கால தாமதமாகும், நிறைவேற்றும் என்னைக்கு இருந்தாலும்.
மிக்க நன்றி ஏகலைவன் அவர்களே. உங்களது எழுத்து பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஏகலைவன். உங்கள் மூலமாகவும் இந்த வானொலி மூலமாகவும் புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளோடு இன்று மனம் திறந்து பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கும் சேர்த்து
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.